உள்ளமனும் கூடத்தில் ஊக்கமனும் தரி நிறுவி உறுதியாக தள்ளறி ஏற்படும் தொடர்புட்டு இடைப்படுத்தி தல்வன் பாசு கள்ளவனை பசுவது கவளவிடங்களில் சொல்லு கருணையில் வள்ளமதம் பொழிசித்தி வள்ளத்தை நினைந்து ஒருவன் குழியர் போன் கொப்பொழித்த புகழியர் போன் கடல் போற்றி ஆடி விசை கண்மிதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி பாழி திருநாவலூர் வந்தொன்னன் பதம் போற்றி மொழிபொழி திருவாரூரன் திருக்காட்சி தொல்லை இருபிறவி சூடும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் பதவூர் எங்கோர் திருவாசகம் என்னத்தேன். எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளின் அழைக்குடியிருக்கின்ற அடியாற்று கூட்டம் அவனுடைய புன்னார் திருவடிகளுக்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டது. திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விழாவானது ஸ்ரீ ஒடுக்கத்தூர் சாமியுடைய திருமணத்திலே 53வது ஆண்டு ஒரு ஞான வேள்வியாக தொடர்ந்து 30 நாட்கள் நடக்க இருக்கின்றது. இன்றைய தினம் 3வது திருப்பாடலை சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறோம். நாம் திருவாசகம் என்று சொல்லக்கூடிய திருவாசகத்தை ஓர் அனுபவ நூல் என்பதாக முன்னமையே எடுத்துச் சொன்னதைப் போல திருவாசகம் 4 நெறிகளை மிக அடிப்படையாக வைத்துக் கொண்டு நாம் திருவாசகத்தை அணுக வேண்டும். அதிலே முதலாய நெறி மகளிர் என்று சொல்லக்கூடிய பெண்களினுடைய சைவத்தின் கண்களாக விளங்கக்கூடிய ஒரு தன்மையை மணிவாசக பெருமான் காட்டுவது முதலாய நெறி. 2வது நெறி உறங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தை தட்டி எழுப்புகின்ற நெறியாகும். 3வது நெறி விஞ்ஞானம் தானே காட்டும். 4வது நெறி கூட்டு வழிபாடு என்கின்ற நிலையிலே ஒருவர் வழிபாடு என்பதெல்லாம் இல்லை, பெண்கள் எல்லோரும் சேர்ந்து எழுப்பி அவர்கள் அந்த பெண்ணை எழுப்பி அவளை அழைத்துக் கொண்டுதான் போய் வழிபடுகின்ற அந்த ஒரு நெறி. விட்டுட்டு போயிருந்ததில்ல, சரி தூங்கிட்டு இருக்கிறான் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருந்தா அந்த இடத்திலே தொடர்பு விட்டு போயிரு. ஆனால் அவளை எப்படியாவது அவளை துயில் எழுப்பி அவளை சேர்த்து கொண்டு செல்லுகின்ற அந்த நெறி. அப்படி இந்த 4 நெறிகளை அடிப்படையாக திருவாசகத்திற்கு பொருள் சொல்லுகின்ற காலம் என்பதாக சொன்னால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு உள்ளாகத்தான் திருவாசகத்தை பொருள் என்பதாக சொல்லி பொருள் சொல்லுகின்ற நிலை இருந்தது. அதற்கு முன்னதாக திருவாசகத்திற்கு பொருள் சொல்லக்கூடாது, திருவாசகத்தை அனுபவம் உடையவர்கள் மட்டும்தான் திருவாசகத்தை படிக்க வேண்டும் என்பதாக சொல்லி திருவாசகத்தை பூசை அறையிலே மட்டும் வைத்து வழிபாடு செய்கின்ற ஒரு நிலை மட்டும்தான் இருந்தது. ஆனால் திருவாசகத்திற்கு பொருள் என்கின்ற நிலையிலே ஒரு அனுபவ பொருள், மிக உயர்ந்த பொருள் என்கின்ற நிலை, அது பக்குவமுடையவர்களுக்கு மட்டும்தானே திருவாசகம், எல்லோரும் போய் திருவாசகத்தை எப்படி அதை புரிந்து கொள்வது என்கின்ற நிலையாக இருந்து வந்தது. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தமிழ் கடல், கம்பர் எப்படி கவி புலமை வாய்ந்தவரோ அதே போல மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கும் மிகப்பெரிய ஒரு புலவர். கம்பருக்கு இணையாக வைத்து அவர் செங்கிழார் பிள்ளை தமிழ் என்று சொல்லக்கூடிய செங்கிழார் பிள்ளை தமிழ் செய்திருக்கிறார். மிக அற்புதமான ஒரு நூல் செங்கிழார் பெருமானுடைய அந்த பிரியபுராணம் என்று சொல்லக்கூடிய பிரியபுராணத்தை எப்படியெல்லாம் அது சிறப்புடையது என்பதை அந்த செங்கிழார் பிள்ளை தமிழ் மிக அற்புதமாக சொல்லுகின்றார். அவருடைய மாணாக்கர்களிலே ஒருவர் மகாவித்வான் தியாகராஜ செட்டியார் என்று சொல்லக்கூடிய தியாகராஜ செட்டியார் ரொம்ப ரொம்ப அருமையாக திருவாசகத்தை அவர் திருவாசகத்திற்கு பொருள் சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லி பல அன்பர்கள் தியாகராஜ செட்டியார் அவர்களிடத்திலே விண்ணப்பம் செய்தது. அதுல ஒருத்தர் ரொம்ப தீவிரமா அவரை எப்படியாவது திருவாசகத்திற்கு பொருள் சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லி அவர் பின்னாடி எங்க போனாலும் போறது பின்னாடி எதுவும் பேசுறதே இடம் அவரும் கேட்பார் என்ன திருவாசகத்துக்கு பொருள், திருவாசகம் எங்கே நானுங்க முடியாது. இப்படியே செஞ்சிட்டு இருந்தாரு. ஒரு நாள் காலையில காவிரி ஆற்றுல குளிக்கிறதுக்கு மேம்பாலத்துல போயிட்டு இருந்தாரு. அப்ப திரும்பி இந்த அன்பர் காலங்காலத்தாலே விடுறது பின்னாடியே போனாரு. என்ன யார் வேணும் உனக்கு இல்ல திருவாசகத்துக்கு நீங்க பொருள் சொல்லிதான், நீ திருவாசகத்துக்கு நீ பொருள் சொல்லுன்னு சொல்ற, நானும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு வர. இன்னொரு தடவை நீ என் சாதாரண நிலையா? மகா வித்வான் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மிக உயர்ந்த தமிழ் கடல் அவர்கள் எல்லாம் ஞானிகள். அவர்கள் திருவாசகத்துக்கு எப்படி அதிலே சென்று பொருள் காண்பது என்பதாக அந்த திருவாசகத்தை பொருள் சொல்லுகின்ற அந்த அச்சம் என்பதாக இருந்தது. ஆனா அதுக்கப்புறம்தான் பல புரட்சிகள் ஏற்பட்டு திருவாசகத்தை யார் வேணா சொல்லலாம்னு வந்தது. நீங்க திருவாசகத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை எத்தனை எத்தனையோ உரைகள், எத்தனை எத்தனை எத்தனையோ அவ்வளவு எளிமையா வந்துட்டாரு திருவாசகம். இன்னைக்கு எல்லோராலும் அது படிக்கப்பட்டு போற்றப்பட்டு அது வர வேண்டும், அந்த பக்குவத்தை மணிவாசகப் பெருமானே கொடுப்பார் என்கின்ற ஒரு நிலையில்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு அது இல்லை என்பதாக இருந்தாலும் திருவாசகத்தை கையிலே எடுத்துக்கொண்டு மணிவாசகப் பெருமானுடைய திருவடியை உள்ளத்தில் தியானம் செய்து யார் ஒருவர் திருவாசகத்தை படிப்பாரோ அவருக்கு நிச்சயமாக அதனுடைய பொருள் விளங்கும் என்பது ஒரு முக்கியமான சத்தியமானவர். ஆக திருவாசகத்தை அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, திருவாசகத்துக்கு பொருள்னா மணிவாசகப் பெருமானுடைய திருவடியினுடைய அந்த அவருடைய திருவடியை வணங்கி உள்ள படம். அங்கே திருவாசகத்திலே ஒரு மிக அற்புதமான ஒரு வாக்கு சொல்வார் திருபுராணத்திலே. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவார். அதுல சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் யார்? செல்வர் என்பதாக சொல்வார். யார் செல்வர் என்பதாக சொன்னால் இந்த அடியார்கள் தான் செல்வர்கள். செல்வர் என்கின்ற நிலையிலே எது உண்மையான செல்வம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது செல்வத்திற்கு இலக்கணம் இறைவனுடைய திருவடியை ஏந்துதல் என்பதுதான் செல்வம், உண்மையான செல்வம். மித்ததெல்லாம் அது பொய்ப்பொருள் தான். செல்வம்னு வரும், அந்த செல்வம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கும், அதுக்கப்புறம் 1st சம்பளம் வரும், அதுவே பார்க்கலாம், அப்புறம் 10th பக்கெட் க்ளோஸ். வந்ததுயா? வந்தது சரி, ஆனால் வந்தது நிலையா இருக்குதான்னு பார்த்தா டெய்லி ரொட்டீன் பேசிஸ்ல நம்ம பாக்குறோம், வந்தது எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி வந்தது கொஞ்ச நாள் நிக்கிது போகுது, அப்படி இருக்கக்கூடிய செல்வமா இந்த செல்வம் என்பதாக சொன்னால் இல்லை இல்லை. இந்த செல்வம் எப்படிப்பட்ட செல்வம்? கேடும் ஆக்கமும் கெட்ட திரு. இந்த திரு எப்படிப்பட்ட திரு என்பதாக சொன்னால், இந்த செல்வம் எப்படிப்பட்ட செல்வம் என்பதாக சொன்னால், இதற்கு கேடும் கிடையாது ஆக்கமும் கிடையாது, ரைசிங்கும் கிடையாது ஃபாலிங்கும் கிடையாது, கூடவும் கூடாது குறையவும் குறையாது, எப்பொழுதும் நிலையாக இந்த செல்வம் நிற்கும். ஆக இந்த செல்வத்தை ஏத்துபவர்கள் செல்வர்கள். செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வம். ஆக இந்த செல்வத்தை எப்படி பெறுவது அப்படின்னு சொன்னா அவனுடைய கடலை ஏத்துங்க செல்வத்தை வாங்குங்க, அவனுடைய கடலை ஏத்துதல் செல்வத்தை வாங்குதல். அப்படி இறைவனுடைய திருவடியை ஏத்துகின்ற அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அடியார்களை செல்வர் என்பதாக சொல்லுவார்கள். இறைவனையும் செல்வன் என்பதாக குறிப்பிடுவோம். செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா செல்வம் என்பதாக சொல்லுகின்ற போது இறைவனை செல்வன் என்பதாக சொல்வார் ஞானசம்பந்த பெருமான். செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் என்பதாக சொல்லி அந்த செல்வத்தை ஏத்துகின்ற அடியார்களுக்கும் செல்வர்னு பேரு, அந்த செல்வத்தை கொடுக்கின்ற சிவத்திற்கும் செல்வன். ஆக செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமாக விளங்குகின்ற அந்த அடியார் அவர்கள், அந்த திருவினை உடைய அடியார்கள், கேடும் ஆக்கமும் அற்ற அந்த திருவினை உடைய அடியார்கள் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். மணிவாசகப் பெருமான் மிக அற்புதமாக ஒரு வாக்கு அங்க வச்சார், சொல்லிய பாட்டின் பொருள் அறிந்து சொல்லுவார்னு வைக்கிறார். சொல்லிய பாட்டின் பொருள் அறிந்து சொல்லுவார் செல்வர் இல்ல, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். பொருள் அறிதல் வேறு, பொருளை உணர்தல் வேறு. பொருளை ஒரு பொருளை அறிந்து கொள்ளுதல் வேறு. பசியா இருக்கிறவங்களுக்கு ஒரு இடத்திலே உணவு இருக்குன்னு சொல்லி அந்த இருக்கின்ற இடத்தை காட்டுகின்ற பொழுது அவர்கள் அந்த இடத்தை நாடி போய் தேடி போய் கண்டுபிடிச்சு பார்த்த உடனேயே மகிழ்ச்சி வரும். அது அதோட அந்த மகிழ்ச்சி முடிஞ்சிருதானா? இல்ல, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த இடத்துல போய் அவர் உட்கார்ந்து அந்த உணவை உண்ண வேண்டும், அதுக்கப்புறம் தான் நிறைவு அடைகின்றது. ஆக உணவை உண்டு அதனாலே பெறுகின்ற அனுபவத்தை பெறுதல் உணர்தல் என்ற நிலை, அறிதல் என்கின்ற நிலையிலே எல்லா நூல்களும் இறைவனை இருக்கின்றான் இருக்கின்றான் என்கின்ற நிலையிலே இது இது என்பதாக காட்டியது திருவாசகம். ஒன்று மட்டும்தான் இறைவன் என்று சொல்லக்கூடியவனை அனுபவி காட்டினால் மட்டும் போதாது, அதை அறிந்து அனுபவமும் கிடைக்கும் என்பதை திருவாசகம் மட்டும் காட்டியது. ஆகவே திருவாசகம் என்ற நூல் அனுபவ நூல். அதுல இன்னொரு அற்புதமான ஒரு வாக்கு வைத்தார், சொல்லிய பாட்டின் பொருள் அது உணர்தல், பொருள் உணர்தல், உணர்ந்து சொல்லுவார் செல்வர், சொல்லிய பாட்டின் என்பதாக சொல்வார். சொல்லிய பாடல் அதுதான் நாங்க மணிவாசக பெருமான் வைக்கும் ஒரு அற்புதமான ஒரு நிலை. சொல்லிய என்பதாக சொன்னால் யார் சொல்லிய பாட்டின், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். எது சொல்லிய பாடல் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது மணிவாசக பெருமான் இங்கு நயமாக வைத்தார், சொல்லிய பாடல் சொல்லிய பாடல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய நுணுக்கம் யார் சொல்லிய பாடல்னா மணிவாசகத்திற்கு உள்ளாக இருந்து சிவம் சொல்லிய பாடல். அது அந்த இடத்துல சிவம் என்பதை வருவழைத்துக் கொள்ள வேண்டும். அவரா சொன்னார், இல்லை இல்லை நான் சொல்லவில்லை, சிவம் உள்ளிருந்து என்ன சொல்லியதோ அது அப்படியே எடுத்து சொல்லியது திருவாசகம். ஆக சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து ஆக அதனாலதான் சிவம் சொல்லிய பாடல் என்பதாக மணிவாசக பெருமான் உள்ளிருந்து அது உணர்த்திய அந்த நிலையை அற்புதமாக இந்த நிலையிலே காட்டுவார். அப்படி இந்த திருவாசகம் என்று சொல்லக்கூடிய திருவாசகத்தினுடைய அனுபவ குழிவு என்கின்ற நிலையிலே திருவம்பாவையிலேயே இந்த நான்கு நெறிகளையும் திருவாசகம் முழுவதும் இந்த நான்கு நெறிகள் விருந்து இருந்தாலும் திருவம்பாவைக்கே இந்த நான்கு நெறிகளை இந்த திருவம்பாவையிலே அற்புதமாக அமைத்து காட்டுகின்றார். நாளும் இந்த திருவம்பாவையிலே உண்டு. இருள் நீக்கமும் ஒளியானது வந்து சேருதலும் மகளிர் என்கின்ற நிலையும் கூட்டு வழிபாட்டு நிறையும் சமுதாயத்தை சீர்திருத்தும் ஒரு அற்புதமான ஒரு நிலையும் இங்கே மணிவாசக பெருமான் நான்கு நெறிகளையும் திருவம்பாவையிலேயே வைத்து காட்டி மிக அருமையாக செய்திருக்கின்ற நிலை. அதிலே முதலாவது திருப்பாடலிலே எது பொருள், எந்த பொருளை இந்த உயிரானது சார வேண்டும் என்பதாக சொன்னால் அது ஆதியும் அந்தமும் இல்லாத அருந்தரும் சோதி என்பதாக அந்த சோதியை காட்டி அதை அடைவதற்கான அந்த சோதியை எப்படி நாம் அனுபவிப்பது எப்படி அடைவது என்பதாக சொன்னால் அதற்கான ஒரே வழி அன்பு. அந்த அன்பு எப்படி வைக்க வேண்டும் என்பதாக சொன்னால் அந்த அன்பினுடைய பெருக்கம் அன்பினுடைய பெருக்கத்தினுடைய நிலைதான் அந்த சோதியினுடைய வழிபாட்டினுடைய ஒரு முடிவு நிலை. ஆக இந்த ஆன்மாவானது அந்த சோதியை வழிபட வேண்டும் என்பதாக சொன்னால் இது அந்த பக்கம் இந்த பக்கம் போகக்கூடாது, பாசம் பரஞ்சோதிக்கே நிலையிலே பெருமானையே வழிபட்டு அது நிற்கின்ற நிலையிலே அன்பை பெருக்குகின்ற நிலையை இரண்டாவது திருப்பாடலிலே ஈசன் ஆர்க்கு அன்பு யாமார் என்பதாக சொல்லி அன்பு நிலையை சொன்ன மணிவாசக பெருமான் முதல் திருப்பாடலிலே அவர் சொல்லுகின்ற செய்தியானது வன்செவியோ நின்செவிதான், வன்செவியோ நின்செவிதான். அப்படி இங்கே கரணங்கள் என்கின்ற நிலையில பார்த்தால் மணிவாசக பெருமான் முதல் பாடலிலே அவர் சொல்லுகின்ற நிலையானது வெளியிலே இருக்கக்கூடிய நம்முடைய கரணங்கள், கோழில் பொறியில் குணமுலவே எங்குணத்தான் தாளை வணங்கா தலை என்கின்ற நிலையிலே கண் இருந்து என்ன பயன், காது இருந்து என்ன பயன், உனக்கு இதெல்லாம் இருந்து என்ன பயன் என்பதாக சொல்லி முதல் திருப்பாடலிலே குறிப்பாக வெளியிலே இருக்கக்கூடிய கரணங்களை பற்றி சொல்லுவார். இரண்டாவது திருப்பாடலிலே இந்த ஆன்மாவிற்கு அன்பை பெருக்க வேண்டும் என்று சொல்லி மூன்றாவது திருப்பாடலிலே முதல் திருப்பாடலிலே புறத்திலே இருக்கக்கூடிய கரணங்கள் மட்டும் அது அந்த பக்கம் சேர்ந்தா பத்தாதுப்பா, உள்ளுக்குள்ள இன்னொரு கரணம் இருக்கு அந்த கரணமும் சேர வேண்டும். ஆக வெளியிலே இருக்கக்கூடிய கரணங்களை முதல் திருப்பாடலிலேயும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சில கரணங்கள் உண்டு அதையும் பெருமானிடத்திலே நீ செலுத்த வேண்டும் என்பதாக மிக அற்புதமாக நுணுக்கமாக இந்த மூன்றாவது திருப்பாடலிலே மணிவாசக பெருமான் குறிப்பிடுகின்றார் என்பதாக சொல்லி இந்த மூன்றாவது திருப்பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து போதையில் தொடங்கும். ஏழையாய் அப்படின்னு சொல்லி அழைக்கின்ற பொழுது விசிபிலிட்டி இருந்தது, அவளை பார்க்க முடிஞ்சது. அவள் படுக்கை அறையிலே படுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சி தெரிகிறது. அவளுடைய மேனியிலே அவள் அணிந்திருக்கின்ற அணிகலத்தை பார்க்கிறாங்க. அதனால அவளுடைய அணிகலத்தை பார்த்து அந்த சொல்லுகின்ற அந்த நிலை இங்க எப்படின்னு கேட்டா, கதவை அடைத்திருக்கின்ற நிலையினால இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அவளை பற்றி நினைவுகள் போன ஆண்டு எப்படி இருந்ததுன்னு நினைவு கால வந்தது. நேரா காட்சி இப்ப கிடைக்கலையே, ஆனா போன வருடம் அந்த பெண்ணானவள் எப்படி வந்து நம் இடையிலே கலந்து கொண்டாள் என்ற தாட்ஸ். அந்த திருவம்பாவை போன வருட ஆண்டிலே அவர்கள் அந்த நீராடல் காட்சிக்கு போகின்ற பொழுது எப்படி அந்த பெண்ணானவள் வந்து அவர்களோடு கலந்து கொண்டாள் என்கின்ற அந்த செய்திய அடைத்திருக்கும் வாயிலுக்கு பின்னிருந்து துயில் எழுப்புவர்கள் சொல்லுகின்ற கூற்றாக, முத்தன்ன வெண்ணகையாய் எம் பாவாய் போர் ஏல், முத்தன்ன வெண்ணகையாய் எம் பாவாய் போர் ஆராய்ந்து நாங்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள். முன் எழுந்து எதிர் வந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய். இது அப்படி பிரிச்சுக்கணும். துயில் உணர்த்த வந்தவர்களுடைய பெண்களினுடைய கூற்று அப்படின்னு நீங்க அதை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி நீங்க பிரித்து கொள்ள வேண்டும். முத்தன்ன வெண்ணகையாய் எம் பாவாய் ஓர் ஏல் முன் எழுந்து எதிர் வந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய். உள்ளே இருக்கிறவர் இப்ப அவளுடைய கூற்றாக அடுத்த நிலையில பார்த்தீர்கள் என்பதாக சொன்னால், அவ சொல்லுகின்ற உள்ளே துயில் உணர்த்த பெற்ற பெண், பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோ புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் கொல்லாதோ. இது துயில் உணர்த்த பெற்ற பெண்ணினுடைய கூற்று. இப்ப இதோட முடிஞ்சிச்சானா? இல்ல, திருப்பி இங்க வெளியில இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுடைய துயில் உணர்த்த வந்தவர்களுடைய கூற்று மூன்றாவது. மூணு வகையாக இதை பிரிச்சுக்கணும். அப்படி இவ சொன்ன உடனே வெளியில இருக்கிறவங்க சொல்றாங்க திருப்பி, நின் அன்புடைமை எத்தோ, நின் அன்பு உடைமை எத்தோ எல்லாம் அறியோமோ, நம் சிவனை சித்தம் அழகியார் பாடாரோ, நம் சிவனை சித்தம் அழகியார் பாடாரோ, எமக்கு இத்தனையும் வேண்டும். உன்னை எழுப்ப வந்த நீங்க இத்தனையும் வேணும் அப்படின்னு மூன்றாவது நிலையிலே இந்த கூற்று. இந்த பெண்ணானவள் முந்தைய எப்படி இருந்தான்னு சொன்னா, இவர்கள் எழுந்து துயில் எழுப்புவதற்கு முன்னதாகவே இவர் எழுந்து வந்து அந்த பெண்களோடு இணைந்து அந்த நீராடலுக்கு செல்லுகின்ற காட்சி போன வருடம் அப்படி இருந்தா. ஏன் இந்த வருஷம் இப்படி ஆயிட்டா? ஏன் இந்த வருடம் இப்படி நீ உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே? உன்னுடைய நிலைமை ஏன் எப்படி ஆயிடுச்சு? உறக்கத்தின் மீது ஏன் இந்த பாசம்? ஏன் உறக்கத்தின் மீது இந்த பற்றினை வைத்து விட்டாய் என்பதாக விழிப்பதன் ஒரு நிலையிலே முதல் அந்த பெண்ணை பற்றி சொல்லுகின்ற ஒரு இலக்கணம், மிக அற்புதமான இலக்கணத்தை சொல்லுவார். முத்து அன்ன பெண் நகையாய், மிக அற்புதமான ஒரு இலக்கணம். முத்து அன்ன பெண் நகையாய், எப்படி அவளுடைய பற்களினுடைய தூய்மை என்பதாக சொல்லுகின்ற ஒரு நிலை. பற்களினுடைய தூய்மை எப்படின்னா, அதனுடைய வெண்மையை பொறுத்து. பற்களினுடைய தூய்மை வெண்மை, பற்களுக்கு தூய்மைன்னு சொல்லுகின்ற அந்த அடிப்படையோடு சேர்த்து உடல் தூய்மை முழுவதும் சேர்த்து கொண்டு வரும். பற்கள் மட்டும் தூய்மை இல்லை, உடல் தூய்மை. அவளுடைய அந்த உடலை அவள் மாசு நீக்கி அவள் பற்களினுடைய தூய்மையின் காரணமாக எல்லா உடல் மாசுக்களையும் நீக்கிய நிலையிலே நிற்கின்ற தன்மை. முத்தன்ன வெண் நகையாய் அது மட்டும் இல்ல, அவருடைய அந்த உடலிலே இருக்கக்கூடிய அந்த பற்களினுடைய அந்த சிறப்பினை சொன்ன மணிவாசக பெருமான், அந்த உடலிலே அவள் பூசி இருக்கின்ற அந்த திருநீர், அவளுடைய அந்த நெற்றியினுடைய அந்த திருநீர் உப இலக்கணமாக அதனுடைய வெண்மையும் அங்கே பளிச்சிடுகின்ற நிலை. வெண்மை என்கின்ற நிலையிலே அங்கே முத்து என்பது எப்படி வெண்மையாக பளிச்சிடுமோ அதை போல அவளுடைய பற்களினுடைய அந்த வெண்மையும், அவள் அணிந்திருக்கின்ற அந்த திருநீற்றினுடைய வெண்மையும் அந்த ஒளியானது விளங்குகின்றது. முத்தன்ன வெண் நகையாய், அந்த நகை என்பது ஒருவருக்கு உண்மையான அந்த நகை என்பது உள்ளத்தினுடைய அந்த வெளிப்பாடுதான் நகை. ஒருவர் உண்மையிலேயே அற்புதமா சிரிச்சுட்டு இருந்தார்னு சொன்னீங்கன்னு சொன்னா அவருடைய உள்ளம் தூய்மையாக இருக்கின்றது என்பதை காட்டுவது. அதனாலதான் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா முத்து அண்ண வெண் நகை என்பதாக சொல்லி நகைக்கு வெண்மையே அடையாளமா வச்சார். ஓமையாக சொல்லக்கூடிய முத்துக்கு அடைமொழி இல்லை. முத்துக்கு அடைமொழி இல்லாமல் நகை என்று சொல்லக்கூடிய நகைக்கு வெண் நகை என்பதாக சொல்லுவது, இந்த பெண்ணினுடைய அந்த வெளியிலே இருக்கக்கூடிய தூய்மையை மட்டுமல்லாமல் இது எதை வெளிப்படுத்துவது என்பதாக சொன்னால் அந்த பெண்ணினுடைய அகத்தினுடைய தூய்மையை வெளிப்படுத்தும். அகம் எப்படி இருக்கிறது என்பதாக சொன்னால் அந்த அகமானது தூய்மையாக இருக்கின்றது என்பதை காட்டுவதுதான் அவளுடைய புற தூய்மை. புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். அப்படி இந்த புற தூய்மை என்கின்ற நிலையிலே அந்த பெண்ணை பற்றிய முத்து அன்ன வெண்ணகை என்பதாக சொன்ன மணிவாசக பெருமான் அதனுடைய அடைமொழியின் அமைப்பிலே உள்ளத்தினுடைய தூய்மையை மிக அற்புதமாக எடுத்துச் சொல்வார். இங்கே வெண்ணகையை குறிப்பிடுகின்ற பொழுது முத்து என்பதை மணிவாசக பெருமான் இங்கே பெண்களுக்கு உரிய ஒரு சிறப்பான ஒரு நிலையாக அவர்களுடைய தன்மையை குறிப்பதற்கு பயன்படுத்துகின்றார். முத்து என்பதாக சொல்லக்கூடிய இந்த முத்தானது, இந்த முத்திற்கு மூன்று இலக்கணங்கள், முத்திற்கு சிறப்பான இலக்கணம். முத்தை பொறுத்தவரையிலும் அந்த மூன்றும் முத்து முத்தா பெண்களுக்கு பொருந்தும். அதனால அந்த முத்தை எடுத்துக்கொண்டு வந்து இங்க வச்சார். முத்து என்பது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த முத்து சிப்பியிலிருந்து பிறக்கக்கூடியது. அந்த முத்து சிப்பியிலிருந்து பிறக்கக்கூடிய அந்த முத்து அந்த சிப்பியிலே ஒட்டாது, அந்த ஓட்டுல தனியா தான் இருக்கும். சிப்பியிலே இருக்கக்கூடிய முத்து அந்த ஓட்டோடு எப்படி ஒட்டாமல் அப்படியே அது இருக்கும். ஒன்று முத்தினுடைய இலக்கணம். இரண்டாவது இலக்கணம், எல்லா நவமணிகளிலே சிறந்தது முத்து. எல்லா மணிகளையும் நீங்க பட்டை தீட்டணும். பட்டையை தீட்டினால் மட்டும்தான், வைரமா இருந்தா கூட வைரத்தை பட்டை தீட்டினாதான் ஒளி வரும். ஆனா முத்திற்கு உரிய தனி சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கையிலேயே ஒளி உடையது முத்து. முத்தை நீங்க பட்டை தீட்டவே தேவையில்லை. முத்தை எடுத்துக்கொண்டு வந்து நல்லா கொஞ்சம் அப்படி துணியில தொடச்சு அப்படி வச்சுட்டீங்கன்னா போதும், ஒளி உடையதாக இயற்கையிலேயே ஒளி உடையது முத்து. மூன்றாவது ஒரு இலக்கணம், மிக அற்புதமான இலக்கணம் இதுதான். மணிவாசக பெருமான் இங்கே வைக்கின்ற ஒரு பெண்களினுடைய ஒரு நெறியாக காட்டுகின்ற ஒரு நிலை. இந்த மூன்றாவது இலக்கணத்தில் தான் சைவத்தினுடைய நெறியை மணிவாசக பெருமான் ஏன் முத்தை கொண்டு வந்து இங்க வச்சார். திருவம்பாவையிலே முத்தை கொண்டு வந்து அவர் சேர்த்ததனுடைய மிக 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 முக்கியமான காரணம் இந்த மூன்றாவது காரணம். முத்து எங்கே பிறக்கிறதோ அந்த இடத்திலே அது பயன்படாது. முத்து எங்க பிறகுதோ அந்த இடத்திலே அது பயன்படாது. சிப்பியிலெல்லாம் பிறக்குது முத்து, ஆனா சிப்பிக்கு பயன்படுதானா இல்ல. அது எங்க பயன்படுதுன்னா எங்கேயோ வேறொரு இடத்துல அடிகளனாக ஆபரணமாக வேறொரு இடத்திலே பயன்படும். மூன்றாவது இலக்கணம், எங்கே முத்து பிறக்கிறதோ அந்த இடத்திலே அதனுடைய பயன் இல்லை, வேறொரு இடத்திலே தான் அதனுடைய பயனானது விளங்கும். இந்த மூணும் இந்த பெண்களுக்கு பொருத்தி மணிவாசக பெருமான் அமைச்சார். முதல்ல பாருங்க, முத்து சிப்பியிலே இருந்தாலும் ஓட்டோடு எப்படி பொருந்தாமல் இருக்கிறதோ அதை போல இந்த உலகத்திலே இருந்து கொண்டு இருந்தாலும் நாம் இந்த உலக இன்பங்கள் என்று சொல்லக்கூடிய இன்பங்கள்ல முத்து எப்படி சிப்பியில ஒட்டாமல் இருக்கோ அது போல நாம் இருக்க
அந்த நாடி போறதெல்லாம் இந்த டபாய்க்கிற வேலையெல்லாம் கிடையாது. அதை வந்து ஒரு சாக்கு போக்கா வச்சுப்பான். பணிவாசக பெருமான் சொல்லிட்டாரு சார், ஆனந்தத்தை நாடி செல்ல வேண்டும்னு சொல்லி நான் ஆனந்தத்தை நாடி போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற ஆனந்தியை விட்டுட்டு போறது கிடையாது. ஆனந்தம் என்பது, இந்த ஆனந்தம் என்பது எப்படி நமக்கு அமைக்க வேண்டும் சைவ நெறி காட்டுகின்றதுன்னு சொன்னா, நீ இரு என்பதாகத்தான் சொல்லுகின்றது. ஆனா எப்படி இருக்கணும்ன்றதுதான் முக்கியம். சிற்பிக்குள்ள எப்படி புத்தி இருக்கிறதோ அதை போல நீ இருக்க வேண்டும். இந்த உலக இன்பங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உலக இன்பங்கள் அத்தனையிலையும் கலந்து இருக்கணும், ஆனா ஒட்டக்கூடாது. அப்படி அதை வாழ பழகிக் கொள்ள வேண்டும் சொல்றார். ஆக முதலாவது நிலை, இந்த பெண்ணான இருக்கக்கூடிய இந்த பெண்ணானவள் எப்படி சிற்பிக்குள்ளே இருக்கக்கூடிய முத்து வட்டாரங்கள் இருக்கின்றதோ, இந்த பெண் உலக இன்பங்கள் என்று சொல்லக்கூடிய இன்பங்களிலே இருந்து அவள் ஒட்டாமல் எதை ஒட்டினால் பாசம் பரஞ்சோதிக்கே என்ற ஒரு நிலை ஒன்னாச்சா. ரெண்டாவது, இந்த பெண்ணுக்கே உரிய தனி சிறப்பு, மற்றவங்க எல்லாம் தவம் இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருமாளுடைய திருவருளை சேர்க்கணும். ஆனா இந்த பெண்ணா பாத்தீங்கன்னு சொன்னா, இயற்கையிலேயே இந்த பெண்ணுக்கு பக்தி, சிவபக்தி. எப்படியா இந்த பொண்ணுக்கு இயற்கையிலேயே பக்தி வந்தது என்பதாக சொன்னால், அந்த வழி 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 வழியாக அந்த மரபு, சைவ மரபு வந்தது. அவளுடைய தந்தை, அவளுடைய தாய், அவளுடைய தாய்க்கு தாய், அவளுடைய தாய்க்கு தாய், இப்படி இந்த வழி 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 வழியாக மரபு. ஒரு 10 தலைமுறைக்கு இவர்கள் முன்னிலையிலே அவர்கள் எல்லாம் இதே மார்கழி நீராடலிலே போன அந்த நிலையின் காரணமாக அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய இந்த பெண்ணிற்கு அவர்கள் செய்த தவம் தானாக வந்த காரணத்தினால இவர் தனியா எதுவும் தவம் செஞ்சு செய்யலையா. எப்படி முத்து இயற்கையிலேயே ஒளி விடுகின்றதோ அதே போல இயற்கையிலேயே இந்த பெண் தவம் உடையவளாக விளங்குகின்றாள் என்பதை முத்தன்ன வெண்ணகையாய். இரண்டாவது, சில பேருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தானா எங்கெங்கோ வரும். எப்படி வந்ததுன்னு சொன்னா, இவன் செஞ்சது ஒண்ணு இருந்திருக்காது. எங்கேயோ பாட்டனார் சேர்த்து வச்ச சொத்து சார் உங்களுக்கு வந்தது சார்னு எடுத்துக்கொண்டு வந்து கொடுப்பாங்க. பொருளே இப்படி வரும்போது அருள் ஏன் வர? அப்படி அருள் என்று சொல்லக்கூடியது முன்னோர்கள் சான்றோர்கள் வழி வழி அடிமையாக வந்ததுதான். நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறது, நாம் இப்பொழுது ஒன்றை அனுபவிக்கின்றோம், ஒன்றை கேட்கின்றோம், ஒன்றை செய்கின்றோம். சொன்னா ஏதோ நான் இந்த இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறதோ இல்ல நீங்க வந்து கேட்கறதோ இப்ப நடந்ததுன்னா இல்லை. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அப்ப நம்முடைய சான்றோர்கள் செய்த தவத்தின் காரணமாக தான் இன்னைக்கு நாம திருவம்பாவைய பேசுறதோ கேட்கறதோ. சும்மா நம்ம வந்துட்டு ஏதோ திருவம்பாவைக்கு வந்துட்டோம், ஐயா கூப்பிட்டாரு வந்துட்டோம், பேசிட்டு இருக்கோம், நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சும்மா. உண்மையிலேயே பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு தவமானது இருந்துதான் இதை செலுத்துகின்றது, அதுதான் இப்ப இதை கேட்கவும் பேசவும் செய்கின்றது என்பதை உணர்தல் வேண்டும் என்பதை திருவம்பாவையிலே உணர்த்துகின்றார். அதை உணர்ந்தவர் யாரு? வள்ளல் பெருமான். வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபு, திருக்கூட்ட மரபு சும்மா சாதாரண மரபா நாங்க வந்தது, திருக்கூட்ட மரபு, அதிலேருந்து வாழையடி வாழையாக வருகின்ற நிலை. அப்படி இந்த இரண்டாவது இலக்கணம் இயற்கையிலேயே முத்து எப்படி ஒளிவிடுவோம் அதை போல இந்த பெண்ணுக்கு அந்த தாய், அந்த தாயினுடைய தாய், அவளுக்கு தாய், அப்படி வழி வழியாக இந்த மார்கழி நீராடலிலே அவர்கள் சேர்த்து வைத்த திருவருள் தவம் இந்த பெண்ணிற்கு இயற்கையாக வந்து அமைந்தது. மூன்றாவது இலக்கணம் முத்து பிறந்த இடம் ஒண்ணு, பயன்படுற இடம் ஒண்ணு. பெண்களுக்கு ரெண்டு வீடு உண்டு, நமக்கெல்லாம் ஒரே வீடுதான். சரி, இவனை போய் கேட்டீங்கன்னா உங்க வீடு உனக்கு எத்தனை வீடுன்னா எனக்கு ஒரு வீடுதான் சொல்லணும். ஆனா பெண்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு கொடுப்பாங்க, நமக்கெல்லாம் ஒண்ணுன்னா அவங்களுக்கு டபுள். சைவ நெறியது அவர்களுக்கு பிறந்த வீடுன்னு ஒண்ணு உண்டு, புகுந்த வீடுன்னு ஒண்ணு உண்டு. பிறந்த வீடு ஒண்ணு உண்டு, புகுந்த வீடுன்னு ஒண்ணு உண்டு. எப்படி முத்து ஒரு இடத்திலே பிறந்து இன்னொரு இடத்திலே போய் அது பயன்படுகின்றதோ, பிறந்த வீட்டிலே இருக்கக்கூடிய இந்த பெண்ணானவள் இந்த சைவ நெறியை இங்க மட்டும் இல்ல, இதை கொண்டு போய் வேறொரு இடத்திலே வைத்து அங்கே வேறாக விளங்குகின்ற புகுந்த வீடு என்று சொல்ல. அதனாலதான் மணிவாசக பெருமான் சொன்னார், சைவ நெறி இவங்கிட்ட இருந்ததுன்னு சொன்னா அங்கேயேதான் இருக்கும், நம்ம கிட்ட இருந்ததுன்னு சொன்னா ஒரு இடத்திலேயே வச்சுட்டு இருப்போம், இன்னொரு இடத்திற்கு அதை கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த ஆற்றல் நமக்கு கிடையாது. பெண்களுக்கு மட்டுமே உரிய ஒரு தனி ஆற்றல், பிறந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த சைவ நெறியை எடுத்து கொண்டு போய் வேறொரு புகுந்த வீட்டிலே புகுத்தி அந்த சைவ நெறியை தடைக்க செய்யும் ஒரே ஆற்றல் பெண்ணிற்கு உண்டு என்கின்ற காரணத்தினால்தான் சைவ நெறியானது கிளைவிட்டு வளர வேண்டும் என்பதாக சொன்னால் அது பெண்களினுடைய அடிப்படையில் தான் வளரும் என்பதாக மணிவாசக பெருமாள் திருவம்பாவையில எடுத்து காட்டுகிறார். இங்கேந்து கொண்டு போய் அங்க வச்சா அங்கேந்து இருக்கக்கூடியது இன்னொரு இடத்துக்கு போய் நிற்கக்கூடிய அந்த திறத்தை ஞான சம்பந்த பெருமான் சொல்லுவார். இது எப்படிப்பட்ட திறம் என்பதாக சொன்னால் இது கேடுபடாத திறம். கேடுபடாத திறம், நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோம் வடநெஞ்சே கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறம் அருளினார். கிளை கிளைக்கும், கிளைனா நம்முடைய சொந்தக்காரங்க அந்த பந்தங்கள், இது அத்தனையும் கிளை கிளைக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம சவுந்து இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இது இந்த திருவருள் துணை புரியும். அப்படி ஒரு இடத்திலே இருந்து இன்னொரு இடத்திலே முத்து சென்று பயன்படுமாறு போல இன்னொரு சிறப்பு, முத்தை விட சிறந்தவர்கள் பெண்கள் இங்க வச்சார். முத்து போல நீங்க சொல்லிட்டு இருந்தா மணிவாசக பெருமான் ரைட்டு திருவம்பாவையில முத்தை போல அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி முத்தையும் பெண்ணையும் ஒன்றாக வைத்தாரா? இல்ல, முத்து முத்துதான், முத்தை விட சிறந்தது பெண். எப்படின்னா முத்து பிறந்த இடத்துல பயன் தராதுப்பா, ஆனா இந்த பெண்கள் பிறந்த இடத்திலேயும் பயன்படுகின்ற அந்த சைவ நெறியை வளர்க்கின்ற காரணத்தினாலே முத்தை விட சிறந்தது பெண். பிறந்த இடத்திலேயும் அந்த சைவத்தை தடைக்க செய்து புகுந்த வீட்டிலேயும் சைவத்தை தழைக்க செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைதான் மகளிர் நெறி என்பதாக அமைச்சர். அப்படி இந்த முத்து என்பதாக சொல்லக்கூடிய இந்த முத்தை முத்தன்ன வெண்ணகையாய் எப்படி அவ வந்து அந்த பெருமானை அவள் அழைப்பாள் என்பதாக சொன்னால், என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று. அத்தன் ஆனந்தன் அமுதன், இதுல ஒரே ஒரு முக்கியமான கருத்தை மட்டும் அடியேன் சொல்ல விரும்புகின்றேன். அந்த பெண்ணினுடைய அந்த பக்தியினுடைய ஆழம் அது காட்டுகின்றது. அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று சொல்லுகின்ற அந்த பெண்ணானவள் தன்னுடைய அந்த பக்தியை வெளிப்படுத்தும் முகமாக அந்த முத்தன்ன வெண்ணகையாய் எப்படி வந்தாலும் இவர்கள் வருவதற்கு முன்னதாகவே அவள் உடல் தூய்மை செய்து உள்ள தூய்மையோடு வெளியிலே அவள் வந்து நின்று கொண்டு இருப்பாளாம். இவங்க எப்ப வருவாங்கன்னு அப்படி அந்த பெண்ணானவள் இருப்பாள். ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கதை வீட்டு கதவையே திறக்காம இருக்கிறாள் அப்படின்னு அமைக்கின்ற அந்த நிலையில நீ எப்படியெல்லாம் பெருமானி நீ பேசுவாய் என்பதாக சொன்னால், என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று தித்திக்க பேசுவார். எப்படி உன்னுடைய பேச்சு இருக்குன்னா அது எப்படிப்பட்ட பேச்சு? தித்திக்கும் பேச்சுகள். இந்த உலகத்துல பொருள்கள் மூன்று என்பதாக அமைத்துக் கொண்டிருப்பார்கள். மூன்று பொருள்கள் உண்டு. அந்த மூன்று பொருள்கள் எது என்பதாக அமைத்துக் கொண்ட சைவ சித்தாந்தம் அந்த மூன்று பொருள்களுக்குரிய ஒரு அற்புதமான தன்மையையும் சொல்லும். இந்த உலகத்துல மூன்று பொருள் உண்டு. சத்து பொருள் என்று சொல்லக்கூடிய சத்து பொருள், சித்து பொருள் என்று சொல்லக்கூடிய அறிவுடைய பொருள். சத்து என்பது நிலையானது, பெரு சத்து என்பது எப்பொழுதும் இருக்கக்கூடிய பொருள் சத்து பொருள். சித்து பொருள் என்பதாக சொன்னால் அறிவுடைய பொருள் சித்து பொருள். இந்த உலகத்துல எப்படி பொருள்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஒண்ணு அது சத்து பொருளாக மட்டுமே இருக்கும், ஆனா அறிவு அதுல இருக்காது, சித்து பொருள் இருக்காது. மேஜர் சத்தா சித்தா? இது சத்து. இது மைக்கு மொபைல் சத்தா சித்தா? யாரோ ஒருத்தர் இதுல இருந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சித்து பொருள்னு சொல்லக்கூடாது. இது தத்து பொருள். தத்து பொருள்னா நிலையான பொருள். நிலையான பொருள் என்பதா எப்பவும் இருக்கிற பொருள், எப்பவும் உள்ள பொருள்கள் என்பதாக சொல்லி அந்த எப்பவும் இருக்கக்கூடிய பொருள்கள், நிலையான பொருள்கள், அறிவே இல்லாத பொருள்கள் அப்படின்னா மூணு. அதுல ஒன்று மலம் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாய. இந்த மூன்று மலங்கள், மலங்களினுடைய தொகுதி. இது எப்பவும், இது கழிவு கிடையாது, எப்பவும் இருக்கும். அப்புறம் ஆன்மாக்கள் என்று சொல்லக்கூடிய நாம் உயிர்கள். உயிர்களுக்கும் தோற்றமும் கிடையாது, அழிவும் கிடையாது, அதுவும் எப்பவுமே இருக்கும். வேற வழி இல்லை, வச்சுக்கிட்டுதான் ஆகும். இன்னொரு மூணாவது பொருள் ஒண்ணு உண்டு, அதுவும் எப்பொழுதுமே இருக்கு. அது பதி என்று சொல்லக்கூடிய இறைவன். அப்ப உடனே இன் லைன்ல மூணுத்தையும் நிறுத்திடுவீங்க. பதி, பசு, பாசம், மூணு. இதுக்கும் அழிவு இல்லை சார். நடுவில் இருக்கக்கூடிய பசு என்று சொல்லக்கூடிய ஆன்மாவிற்கும் அழிவு இல்லை, பதி என்று சொல்லக்கூடிய பதிக்கும் அழிவு இல்லை. அப்ப மூணு இன் லைன்ல இருக்கு, மூணு ஒன்னா. ஹவு டு டிஃபரன்ஷியேட், எப்படி இதை மூன்றும் அழிவில்லாத பொருள் சொன்னா எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது, எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னா, இப்ப இன்னொரு ஃபேக்டர் கொண்டு வந்தாங்க, அதற்கு அறிவு என்று சொல்லக்கூடிய சித்துங்கிற ஒரு ஃபேக்டர் இப்ப எலிமினேட் ஆகும் பாருங்க. சத்து சித்து என்று சொல்லக்கூடிய நிலையிலே இப்ப சித்து என்று சொல்லக்கூடிய அறிவு நிலை என்று சொல்லக்கூடியது, பாசம் என்று சொல்லக்கூடிய தொகுதி, அதுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. பாசம் என்று சொல்லக்கூடிய அந்த மலம், ஆணவம், கண்மம், மாயை, எல்லாம் மலம், எல்லாமே ஆற்றல், ஜடம். அறிவு இருக்கா? இல்ல சார், அறிவு இல்லை. ஒரு ஸ்டெப் டவுன், காயின் மூவ் பண்ற மாதிரி மேலே இப்ப கீழே வந்துருச்சு. இது இது அதுல இருந்து இப்ப டிஃபரன்சியேட் ஆகி வந்திருக்கு. இது எப்படிப்பட்ட பொருள்னு சொன்னா, இது வெறும் சத்து பொருள் தான். சத்து பொருள் சொன்னா நிலையா இருக்கும், ஆனா இதற்கு அறிவு இல்லை அப்படின்னு கீழே எடுத்துட்டு வந்தாங்க. நடுவில் இருக்கிற சார், இது என்ன சத்து பொருள்னு சொல்றீங்களே, அப்ப இந்த இறைவனும் இந்த ஆன்மாவும் ரெண்டும் ஒன்னா ஒரே லைன்ல இருக்க, இது இந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஆன்மா சத்து பொருள், சரி ஒத்துக்கிறோம், சித்து பொருளானா சித்து பொருள் தான், அதுவும் சித்து பொருள், இதுவும் சித்து பொருள், இதுவும் அறிவுடைய பொருள், இதுவும் அறிவுடைய பொருள் அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப ரெண்டுமே அறிவுடைய நிலையில ரெண்டும் ஒன்னா ஆன்மாக்களும் சிவமோ, ஆன்மாக்களும் பதியும்னா இல்ல, இந்த அறிவு முழுமையான அறிவு, இந்த அறிவு குறைவுடைய அறிவு. ஒன் ஸ்டெப் டவுன். ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மாவை கீழே இப்ப இறங்கிடுவாங்க. இப்ப மூன்றாவதா ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருள் சத்து பொருள், எப்பவும் இருக்கக்கூடிய பொருள், சித்து பொருள், பேரறிவு என்று சொல்லக்கூடிய பேரறிவுடைய பொருள். ஆனா ரெண்டு கிட்டையும் இல்லாத ஒண்ணு அந்த பொருளுக்கு உண்டு. என்ன அது என்பதாக சொன்னால், அந்த பொருள் சத்து பொருளாக இருக்கின்றது, நிலையாக இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கிறது. இந்த பொருள் அறிவுடைய பொருளாக இருக்கிறது, பேரறிவு பிழம்பாக திகழ்கிறது. ஆனால் மூன்றாவதாக ஒரு நிலை, மூன்றாவதாகிய ஒரு இலக்கணம், இந்த ரெண்டுத்துக்கும் இல்லாத ஒரு பேர் இலக்கணமாக விளங்குவது ஆனந்தம் என்ற ஒன்று இந்த ரெண்டுத்துக்கிட்டே கிடையாது. ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய ஆனந்தத்தை உடைய பொருள் என்பது இதற்கு மட்டும்தான் உண்டு. ஆகவே சத்து சித்து ஆனந்தம் என்ற மூன்றும் உடைய ஒரே பொருள் சிவம் மட்டும்தான். சத்து நிலையான பொருள், சித்து அறிவுடைய பொருள், இந்த ஆனந்தம் இருக்கு பாருங்க, அது அதுகிட்ட மட்டும்தான் இருக்கு. ஆக ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய ஆனந்தத்தை உடைய அந்த பொருள், ஆக சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றையும் மிக அற்புதமாக மணிவாசகர் பெருமான் அத்தன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அது சத்து பொருள், ஆனந்தன் என்பதாக சொல்லுகின்ற போது அது ஆனந்தத்தை உடைய பொருள், அமுதன் என்பதாக சொல்லுகின்ற பொழுது அது சிச்சக்தி என்று சொல்லக்கூடிய திருவருளை உணர்த்துகின்ற நிலை. சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்த பொருளாக இது விளங்குகின்றது என்பதை மிக அற்புதமாக இந்த என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்பதாக இந்த மூன்றையும் இணைத்த ஒரு அற்புதம் இங்கே காணலாம். இந்த ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய ஆனந்த எப்படி வச்சிருக்கிறார்னா, இந்த ஆனந்தம் எப்படிப்பட்ட ஆனந்தம் என்பதை வருகின்ற திருப்பாடல சொல்லுவார். இந்த ஆனந்தம் வேற எங்கேயுமே இல்லாத ஆனந்தம்னு சொல்லுவார். சோ இந்த இன்பம் வேற எங்கேயும் இல்ல, இட் இஸ் ஒன்லி அவைலபிள் வித் சிவபெருமான். இது எங்கும் இல்லாததோர் இன்பம் என்பதாக இதற்கு ஒரு ஒரு கோடிட்டு வருகின்ற பாடல சொல்லுவார். அப்படி இந்த ஆனந்தம், இந்த இன்பம், இது எங்கும் இல்லாததோர் இன்பம். எங்கும் இல்லாததோர் இன்பம்னா இதுக்கு மட்டுமே உரிய ஆனந்தம் அந்த இன்பம் என்பது வேறு எங்கேயுமே இல்லைன்னு அர்த்தம். வேறு எங்கும் இல்லாத இங்கே மட்டுமே அமைக்கின்ற இந்த ஆனந்தத்தின் மூலமாக தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடைகிறவன். மணிவாசகர் பெருமான் இந்த ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய ஆனந்த பொருள், அதுல அந்த பெறுகின்ற ஆனந்த நிலை, அப்படி இந்த பெண்ணானவள் இறைவனிடத்திலே பெறுகின்ற அந்த ஆனந்தத்தை அனுபவத்தை அனுபவிக்கின்ற பொழுது என்ன நிகழும்னு கேட்டா, அவர்கள் சொல்லுகின்ற வாக்கு, அவர்கள் சொல்லுகின்ற நிலைகள் எல்லாம் அப்படியே தித்திக்கும். அந்த அனுபவத்திலே உள்ளே போய் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற பொழுது இந்த பெண் சொல்லுகின்ற அந்த அந்த வாக்கு, அவளிடத்திலே வருகின்ற சொற்கள் எல்லாம் தித்திக்குமா. மணிவாசக பெருமான் அவர் குருந்த மரத்தடியிலே இருந்து அவருக்கு அந்த திருவருளை கொடுத்து அந்த நிலையிலே அவரை அழைக்கின்ற நிலை, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான், அப்படி ஈர்க்கின்ற நிலையை சொல்ல வருகின்ற மணிவாசக பெருமான் எப்படி அவருக்கு அந்த திருவருளை கொடுத்தாரா, அதை சொல்லுகின்ற பாங்கு மிக அற்புதமான பாங்கு. எப்படி அழைத்து கொடுத்தார் மணிவாசக பெருமான் அப்படி அங்கே நின்று கொண்டிருக்கிறார். இங்க குருந்த மரத்து நீழலிலே சிவம் சிவம் எப்படி அவரை அழைத்தது என்பதாக சொன்னால், மணிவாசக பெருமானே வா என்பதாக அழைச்சிருந்தான். முதல்ல அங்கே நிற்கக்கூடிய மணிவாசக பெருமானை முதல்ல எப்படி அவர் அழைத்தார், வா என்பதாக அழைத்த அந்த நிலை, அப்படி அழைச்சார் இல்லையா, அவர் வாயிலிருந்து வந்தது அந்த வா. அதுக்கு எத்தனை 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 நான் தவம் செஞ்சிருக்கையா, ஆக அவனுடைய கருணை எப்படிப்பட்ட கருணை என்பதாக சொல்லி அந்த கருணையை சொல்லுவார். வா என்ற வான் கருணை என்பதாக சொல்ல, அந்த கருணை எப்படிப்பட்ட கருணையா, வா என்ற வான் கருணை என்பதாக சொல்ல. சரி வான்னாரேன்னு இவரு வேகமா ஒடி போய் அவரை கலந்து விடலாம்னு வேகமா ஓடுறார். வான்னு சொன்ன உடனே எப்படா வான் கூட்டுவார்னு காத்துட்டு இருக்கிறார். அழைப்பு எப்ப வரும், வான் கூட்டுவார்னு காத்துட்டு இருக்கிறார். அப்படி வான்னு சொன்ன உடனேயே வேகமாக ஓடி கலந்துலான்னு போன உடனேயே இரு, வான்னு சொன்னவரு இரு என்பதாக சொன்னார். அப்ப ஏன் இருன்னு சொன்னார் என்பதற்கு திருவிளையாடல் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் மிக அற்புதமான ஒரு அதற்கு ஒரு விளக்கம் அமைக்கிறார். ஏன் இருன்னு சொன்னார், வான்னு சொன்னவர் கலந்துட வேண்டியதானே, கலந்து சென்று வேண்டியதானே, அவரை கூட்டிட்டு போயிட வேண்டியதானே மணிவாசக பெருமான, ஏன் இருன்னு சொன்னார்னா, அதற்கு திருவிளையாடல் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் சொல்றார், தித்திக்கும் மணிவார்த்தை இன்னம் சின்னான் திருச்செவியில் அருந்தவும், தித்திக்கும் மணி வார்த்தை இன்னம் சின்னாள் திருச்செவியில் அருந்தவும். எதற்கு இங்க அவரை இருன்னு சொன்னாரா, கொஞ்ச நாள் தித்திக்கும் அந்த திருவாசகத்தை இவர்கிட்ட இருந்து நான் கேட்கலாம், இந்த ஆன்மாக்கள் எல்லாம் அது கேட்டு பயன்பெறுமே அப்படின்றதுக்காக இந்த ஒரு கரை புரண்டு வருகின்ற வெள்ளத்தை தடுக்கும் அணை போல இரு என்பதாக அந்த இடத்திலே சொன்னார். அப்ப ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய ஆனந்தத்தை உள்ளுக்குள்ளே திளைத்து 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 அவர் அனுபவிக்கின்ற பொழுது வெளிப்படுகின்ற வார்த்தை தித்திக்கும் மணிவார்த்தை. அதனால்தான் மணிவாசக பெருமானுடைய உள்ளத்திலே ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய ஆனந்தத்தினுடைய தெளிப்பு, அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவார். அப்படி தித்திக்க பேசுகின்ற மணிவார்த்தையாக இந்த திருவாசகமானது எல்லா உயிர்களுக்கும் சென்று இது பயன்பட வேண்டும் என்பதற்காக தித்திக்கும் மணிவார்த்தை என்பதாக அங்கே அவர் இந்த இடத்திலே இருந்து எடுத்தார். தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடைதிரவாய். இந்த அள்ளூரும் என்பதாக சொல்லுகின்ற அந்த வாக்கு அந்த ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய ஆனந்தத்திலே கலந்து 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 நிற்கின்ற நிலை. மிக அற்புதமாக இந்த ஆனந்த ஆட்டத்தினுடைய அந்த துய்ப்பு நிலையை அள்ளூறுதல், அப்பொழுதுதான் வெளிப்படுகின்ற வார்த்தை தித்திக்கும். அள்ளூறுதல் என்பதாக உள்ளுக்குள்ளே ஆனந்தத்திலே திளைத்தல் என்கின்ற நிலையிலே வெளிப்படுகின்ற வார்த்தை அது தித்திக்கும் பணிவார்த்தை என்பதாக அமைத்து, பத்துடை ஈர் ஈசன் பழ அடியீர், புத்தடியும் உண்மை தீர்த்து ஆட்கொண்டால் கொள்ளாதோ என்பதாக சொல்லி, அடியார்களுடைய இலக்கணங்கள் உரை இலக்கணம் 10, அக இலக்கணம் 10. இப்படி உண்மை என்பதாக சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய குற்றங்கள், ஆன்மாவினுடைய இயல்பு குற்றம் செய்வது, பெருமானுடைய இயல்பு குற்றத்தை குணமாக கொள்ளுதல், இறைவனுடைய இயல்பு குற்றத்தை குணமாக கொள்ளுதல், நம்முடைய இயல்பு குற்றமே செய்தல், அப்படி குற்றமே செய்யணும் குணமென கொள்ளும் கொள்கையால் நின் திருவடி அடைந்தேன் பா சுந்தரபெருமான். அப்படி இந்த குற்றம் என்கின்ற நிலையை நீங்கள் நீக்கி உங்களோடு சேர்ந்து ஆட்கொள்ள வேண்டும் என்பதாக அந்த பெண்ணானவள், நான் வந்து திறக்காதது என்னுடைய குற்றம், ஆன்மாவுக்கு எத்தனைதான் மேல்நிலையிலே இருந்தாலும் அது சில சமயம் இறங்கி வந்து அது குற்றம் புரிகின்ற நிலைமை வந்துடும், அதை தவிர்த்துக் கொள்வதற்கான ஒரே வழி அடியார்களோடு சேர்ந்து இருக்கின்ற பொழுது அந்த குற்றம், அப்படி வருகின்ற குற்றம் கூட அது வராமல் தடுப்பதற்கு வழி அடியார்கள் இணக்கம் என்பதாக அமைத்து, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை என்பதாக சொல்லி, இது சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை என்பதாக சொல்லுவது இப்பொழுதுதான் அது புற கரணங்களை சொன்ன மணிவாசக பெருமான், அகக்கரணங்களாக இருக்கக்கூடிய அந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்களிலே சித்தம் என்பதாக சொல்லக்கூடியதை மட்டும் எடுத்தார். ஏன் சித்தத்தை மட்டும் எடுத்தார்னு சொன்னா, இந்த கருவி கரணங்கள் நமக்கு விழிப்பு நிலையில எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்கும், விழிப்பு நிலையிலே எல்லா கருவிகரணங்களும் இருக்கும், 24 ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் இருக்கும், கொஞ்சம் கனவு நிலை என்று சொல்லக்கூடிய இரண்டாவது ஸ்டேஜுக்கு இந்த ஆன்மா போகின்ற பொழுது சில கருவிகரணங்கள் எல்லாம் கட்டாயிட்டே போகும், மூன்றாவது நிலையாக இருக்கக்கூடிய உறக்கம் என்கின்ற நிலை, அதன் பிறகு பேருறக்கம், உறக்கம் என்று சொல்லக்கூடிய நிலையில மூன்றே மூன்று கருவிதான் இந்த ஆன்மாவோடு தொடர்பு கொண்டு இருக்கும். உடலையும் உயிரையும் இணைக்கின்ற ஒரு நிலையை இந்த கருவிகள் மூலமாகத்தான் பொக்கி போட்டு மாட்டிருப்பார். இந்த கருவிகள் உடல், உயிரும் உடலும் இப்படி இரண்டும் சேர்கின்ற நிலை, உறக்க நிலையிலே துயில் கொள்ளுகின்ற இந்த ஆன்மாவினுடைய ஆன்மாவிற்கு எத்தனை கருவிகள் தொடர்பு இருக்கும்னு சொன்னா, மூன்றே கருவிகள் தான் தொடர்புடையதா இருக்கும். ஒன்று சித்தம், இன்னொன்று பிராணவாயு, மூன்றாவது உருடல். எத்தனை இருந்தது நனவு நிலையில? 35 கருவி, 35. 35 கருவி கரணத்தோட இருக்கிறப்ப ஆட்டம் போடுறான், என்ன ஆட்டம்லாம் போடுறான், 35 கருவி கரணம் இருக்கும் போது இவன் கத்துனாலும் அங்க இருக்கிறவ உட்காரணும், இப்படி அவனுடைய ஆட்டம் இருக்கு. கொஞ்சம் 2-3 நாள் அவனை தூங்காம விட்டுருங்க, கஷ்டப்பட்டு அவன் தூங்காம அவனை வந்து ஏதோ சமாளிச்சலாம், 3வது நாள் 4வது நாள் கத்த சொல்லுங்க பார்க்கலாம், கத்த சொல்லுங்க பார்க்கலாம், முடியாது. ஆட்டோமேட்டிக்கா கருவி எல்லாம் அப்படியே நழுவிக்கிட்டே வரும். அப்படி நழுவிட்டே வருகின்ற போது அவது கனவு நிலைக்கு போய் உறக்கம் போய் பேருறக்கம் போகும். அப்படி உறக்கத்திலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எழுப்புகின்ற இந்த திருவம்பாவை அந்த பாடலிலே அந்த உறக்க நிலையிலே இருக்கக்கூடிய கருவிகள் 3 என்பதாக மணிவாசக பெருமான் உணர்த்தி, அந்த 3 சித்தம் பிராணவாயு குருடன் என்று சொல்லக்கூடிய 3 தான் உண்டு. ஆக அப்பொழுதும் உறக்கத்திலேயும் விழித்துக் கொண்டிருப்பது சித்தம். ஆகவே இந்த சித்தத்தை நீ சிவன்பாலே வை என்பதாக, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை என்பதாக அமைத்து, சித்தம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணத்தையும் துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் என்பதாக சொல்லி, இது வஞ்சகமற்ற கூற்று உதைக்க வந்த 5 என்பதாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அமைத்ததைப் போல, உறக்க நிலையாக இருந்தாலும் சரி, அது விழிப்பு நிலையாக இருந்தாலும் சரி, எங்களுடைய சார்பு சிவம் என்பதாக உள்ளத்திலே வைத்து அந்த பெருமானை நெஞ்சத்தை இடமாக வைத்து வழிபட வேண்டும் என்பதாக அமைத்த மணிவாசகர் பெருமான் மூன்றாவது திருப்பாடலிலே சித்தம் அழகியார் பாடாரோ நஞ்சிவனை என்பதாக அமைத்ததன் மூலம் அந்த கரணங்கள் உறக்க நிலையிலே மூன்று, அதிலே ஒன்று சித்தம். அப்படி உறங்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது கூட சித்தமானது சிவத்தினுடைய திருவடியிலே வைத்து நிற்கக்கூடிய நிலைதான் நம்முடைய ஞானியாகிய அருளாளர்கள் நிலை என்பதாக அமைத்த மணிவாசகர் பெருமான் மூன்றாவது திருப்பாடலை அமைக்கின்றார் என்பதாக சொல்லி நாம் இந்த மூன்றாவது திருப்பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடி நம் இந்த மூன்றாவது திருப்பாடலை நாளை நான்காவது திருப்பாடலை அமைக்கும்.